ஃபைல் அளிக்கப்பட்டு தான் இருக்கின்றன. இதை வந்து எப்படி எப்படி நாங்கள் அணுகிற விஷயந்தான் இங்கே இருக்கிறது. நான் உங்களுக்கு உதாரணமாக சொல்வேன். முதலில் இணைந்த வடக்கு கிழக்கு மாகாண சபையிலே அதாவது அமைச்சர்கள் ஐவர் தான் இருக்கலாம் என்று இருந்தது. அமைச்சுக்கள் என்று சொல்லும் பொழுது அது ஒரு அமைச்சர்களை ரெண்டு அமைச்சுக்களும் இருக்கலாம். அவ்வாறாக நாங்கள் அமைச்சுக்களை அமைத்திருந்தோம். அப்போ அந்த அமைச்சுக்களின் கீழே அதன் கீழே திணைக்களங்கள் அதாவது டிபார்ட்மெண்ட்ஸ் என்று சொல்லுவார்கள் திணைக்களங்கள் அமைக்கலாம். என்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இந்த திணைக்களம்ன்றதை அது அந்த அதிகாரம் முதலமைச்சருக்கும் அமைச்சர்களுக்கும் தான் இருக்கும். அதாவது முதலமைச்சர் இன்ன இந்த டிபார்ட்மெண்ட்ஸை நாங்கள் உருவாக்கப் போகிறோம் என்று முடிவெடுத்து அதை அமைச்சர் வாரியத்திலே அதற்கான அனுமதியை பெற்ற பிறகு அதை உருவாக்குவதில் அவருக்கு எந்தவித தடங்களும் இருக்க முடியாது. ஆனால் அந்த திணைக்களங்களுக்கு தலைவர்களாக அதாவது ஹெட்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸாக நியமனம் பெறுபவர்கள் இந்த ஆளுநரால் தான் செய்யப்பட வேண்டும். இதுதான் அந்த சட்டத்தில் அதாவது 13வது திருத்த சட்டம் என்று சொல்லுவதனும் பார்க்க இந்த விடயம் அதாவது திணைக்கள தலைவர்களை நியமனம் செய்யும் அதிகாரம் ஆளுநருக்குத்தான் இருக்கும் என்பதை மாகாண சபைகள் சட்டம் இலக்கம் 42 சொல்லப்பட்டிருக்கிறது.
அது நீங்கள் வந்து திணை துறைகளுக்கான திணைக்களங்களுக்கான தலைவர்களை பற்றி சொல்கிறீர்கள். ஆனால் திணைக்களங்களை உருவாக்குவதற்கான அதிகாரம்
அது ஆளுநர் அதில் வரவேண்டிய அவசியமே இல்லை. அதாவது 10 திணைக்களங்களை உருவாக்கலாம், 20 திணைக்களங்களை உருவாக்கலாம். ஆனால் திணைக்களம் என்று சொல்வதற்கும்
அந்த அதிகாரம் வந்து முதலமைச்சருக்கு தான் இருக்கிறது என்கிறீர்கள்.
முதலமைச்சருக்கு தான். ஆனால் முதலமைச்சர் வந்து அதை இந்த அமைச்சர் வாரியத்திலே போட்டு அதற்கான அனுமதியை பெற வேண்டும்.
சரி, இப்பொழுது அந்த மாதிரியான அதிகாரம் இல்லை என்று அவர் ஆளுநர் சொல்வது அப்போது தவறா?
அது தவறு. அப்படி ஆளுநர் சொல்லுவாரானால் தவறு.
மாகாண கவுன்சில்கள் சட்டத்தின் எந்த பிரிவின் கீழ் இந்த அதிகாரம் முதலமைச்சருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது?
மாகாண சபைகள் சட்டத்திலே இது விடயமாக அதாவது அமைச்சுக்களோ அல்லது திணைக்களங்களோ பற்றி எதுவித எந்த ஒரு இதிலையும் சொல்லவில்லை. அதாவது 13வது திருத்த சட்டத்திலும் சொல்லப்படவில்லை, மாகாண சபைகள் சட்டத்திலும் சொல்லப்படவில்லை. ஆனால் மாகாண சபையில் சொல்லப்பட்டிருப்பது திணைக்கள தலைவர்கள் மற்றது அரசாங்க ஊழியர்களை யார் அப்பாயின் பண்ணுவார்கள் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. என்றபடியால் இதை நாங்களே அதாவது வடக்கு கிழக்கு இணைந்திருந்த காலத்திலே இதை முதலமைச்சர் தான் செய்தார். அதற்கு பிறகு கிழக்கு மாகாணத்திலே நான் 4 வருடங்களாக சந்திரகாந்தன் முதலமைச்சருக்கு நான் சிரேஷ்ட ஆலோசகராக இருந்தேன். அந்த காலகட்டத்திலே இப்படித்தான் நாங்கள் செய்தோம். உண்டபடியால்
அதாவது முதலமைச்சர் பிரேரித்து அதை ஆளுநர் வந்து
இல்லை முதலமைச்சர் அது ஒரு தீர்மானமாக ரெசல்யூஷனாக அமைச்சர் வாரியத்திலே அதற்கு அனுமதி பெற வேண்டும். அமைச்சர் வாரியம் அதாவது போர்ட் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அதாவது எக்ஸிகூட்டிவ் பவர் இஸ் வெஸ்டட் இன் த போர்ட் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அதுதான் அங்கே உள்ளது. அதாவது இஸ் வெஸ்டட் இப்படித்தான் அங்கே யாப்பில் இருக்கிறது. எக்ஸிகூட்டிவ் பவர் இஸ் வெஸ்டட் இன் த கவர்னர் ஹூ ஷால் எக்ஸசைஸ் த்ரூ த போர்ட் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் அதர் பப்ளிக் ஆஃபீஸர்ஸ் இருக்குது.
எனவே இப்பொழுது இந்த தற்பொழுது ஆளுநர் சொல்லியிருப்பதாக வரும் கருத்துக்கள் 13வது சட்டத்திருத்தம் மற்றும் இந்த மாகாண கவுன்சில்கள் சட்டத்தின் கீழ் மாகாண சபைகளுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அதிகாரங்கள் குறித்து மாகாண அரசுக்கும் கொழும்பின் பிரதிநிதியாக அங்கே செயல்படும் ஆளுநருக்கும் இடையே நடக்கின்ற ஒரு பனிப்போராக பார்க்கலாமா?
நிச்சயமாக அது ஒரு பனிப்போர். ஆனால் அந்த பனிப்போரில் இதை வந்து அவர்கள் இருவர்களுக்கும் இடையில் நடக்கும் பனிப்போர் என்று சொல்வதிலும் பார்க்க அதாவது மத்திய அரசாங்கத்துக்கும் இருந்தால் மாகாண ஆளுநர் வந்து மத்திய அரசாங்கம் அதாவது ஜனாதிபதி சொல்வதுதான் அவர் செய்வார். என்றபடியால் அந்த மத்திய அரசாங்கத்துக்கும் இந்த மாகாண சபை என்று சொல்வதிலும் பார்க்க அந்த அரசியல் அங்கு அரசியல் கட்சிக்கும் இடையிலே நடைபெறும் பனிப்போர் என்று தான் நான் சொல்ல வேண்டும்.